Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Qadim al-Furqan al-Majid وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَظِيمٌ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي وَاحْلُلْ عُقْدَةً مِنْ لِسَانِي يَفْقَهُوا قَوْلِي سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புணமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலின் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் உலகில் வாழும் அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய பெருமக்களே, ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமாக இருக்கிற முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனால் உருவாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட மாதங்களிலே முஹர்ரம் மாதம் மிகவும் சிறப்பிற்குரியது, கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்று என்பதை நாம் எல்லாம் விளங்கியிருக்கிறோம். அல்லாஹ் திருமறையிலும் அப்படித்தான் சொல்கிறான், இன்ன இத்தத்த சுஹூரி இந்த அல்லாஹி, அல்லாஹுவிடத்திலே மாதங்களிலே மாதங்களின் எண்ணிக்கை இத்தனா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லா, அல்லாஹுடைய பதிவேட்டிலே 12 மாதங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அது நிர்ணயம் செய்திருக்கிறான். யௌம ஹலக ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலேயே மாதங்கள் 12 என்ற எண்ணிக்கையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விட்டான். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், இதிலே 4 மாதங்கள் கண்ணியமிக்க மாதங்களாகும். தாலிக்க தீனுல் கையும், இதுதான் நேர்மையான மார்க்கமாகும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இந்த 4 மாதங்களிலே துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் ஆகிய 3 மாதங்களும் தொடராக வருகின்ற மாதங்கள். ரஜபு மாதம் அதற்கு அடுத்து 4வது மாதம். இந்த 4 மாதங்களும் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாகும். அந்த காலத்திலே, அறியாமை காலத்திலே வாழ்ந்த அரபியர்கள் சதாவும் சண்டையிலும் குழப்பத்திலும் பழிவாங்குவதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த மக்கள் இந்த 4 மாதங்களிலே எந்த விதமான பழிவாங்குதலையும் எந்த சண்டை சச்சரவுகளிலேயும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அல்லாஹ் திருமறையில் அதே சட்டத்தை நாம் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்குள்ள எந்த அநீதங்களும் செய்துவிடக்கூடாது, அரிசாட்டியங்களும் செய்துவிடக்கூடாது. வகாத்துல் முஷ்ரிகீன காஃபதன் கமா யுகாத்திலூனகும் காஃபா, முஷ்ரிகீன்களிடத்திலே போர் செய்வது இது போன்ற எல்லா விதமான செயல்பாடுகளையும் இந்த மாதங்களிலே நிறுத்தி வைத்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறான். அந்த காலத்திலிருந்தே கண்ணியமிக்க மாதங்களாக இந்த மாதங்கள் கருதப்பட்டு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதம் மற்ற எல்லா மாதங்களை விட மிகச்சிறந்த மாதமாக அரபியர்களால் கருதப்பட்டு வந்திருக்கிறது என்பதை வரலாற்று ரீதியாக நாம் அறிகிறோம். ஏனென்று சொன்னால், இந்த மாதத்திலே வருகிற 10ஆம் நாள் ஆஷுராவுடைய நாள் மிகவும் சிறப்பிற்குரிய நாளாகும். பாரம்பரியமிக்க பல நிகழ்வுகளை அந்த நாளில் அல்லாஹ் நடத்தி காட்டியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, அந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா உலகை படைத்தான், அரிசை படைத்தான், குருசை படைத்தான், லவ்ஹு என்ற அல்லாஹ்வுடைய பதிவேட்டையும் கலம் என்று சொல்லுகிற அந்த எழுதுகோலையும் அன்றைய தினத்தில்தான் படைத்தான். மனித முதல் மனிதராக இருக்கிற ஆதம் அலை இஸ்லாம் அவர்களையும் அந்த நாளில் தான் அல்லாஹ் படைத்தான். உலகிலே முதல் முதலே மழை விழுந்ததும் பூமியிலே மழை பெய்ததும் அந்த ஆசுராவுடைய நாளில் தான் என்று அதனுடைய நீண்ட ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டுவார்கள். இந்த ஆசுரா என்று சொன்னால் பத்தாம் நாள் என்பதாக பொருள். இந்த பத்தாம் நாளிலே உலகத்திலே இருக்கிற அத்தனை சமூக மக்களும் அந்த நாளை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். முஷ்ரிக்கீன்களும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மக்காவிலே இருக்கிற முஷ்ரிக்கீன்களும் கூட அந்த பத்தாம் நாளிலே நோன்பு வைக்கின்ற பதக்கத்தை கொண்டிருந்தார்கள். பாரம்பரியமாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருந்த இந்த வழமை இருந்து வந்திருக்கிறது என்பது வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, யூதர்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். அந்த நாளில் அவர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அந்த நாளுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிற போது அதிலே பலவிதமான நிகழ்வுகள் நடந்ததாக சொல்லிக் காட்டுகிறார்கள். முஹிதீன் அப்துல்கார் ஜீலானிய கதசல்லா சரவுல் அசீஸ் அவர்கள் ஹதீஸை ஆய்வு செய்து பத்து விதமான நிகழ்வுகள் அந்த நாளிலே நடைபெற்றிருக்கிற காரணத்தினால் அந்த நாள் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறப்பிற்குரிய நாளாக அமைந்திருக்கிறது என்று சொல்லிக் காட்டுவார்கள். அதாவது உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் என்று சொல்லுகிற மிகப்பெரிய நிகழ்வுகள் என்று சொல்லுகிற நிகழ்வுகள் எல்லாம் அந்த நாளிலே நடைபெற்றிருக்கிறது. அது அல்லாஹ் அந்த நாளை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக, அந்த நாளுக்கு சிறப்பு அதிகம் என்ற காரணத்தினால்தான் அந்த நாளில் இந்த நிகழ்வுகளை நடத்தாட்டி இருக்கிறான். ஆதம் அலை இஸ்லாமர்கள் படைக்கப்பட்டதும் அவர்கள் சுவனத்திலே பிரவேசித்ததும் இந்த ஆசுராவுடைய தினத்தில் தான். அது மட்டுமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெள்ளப் பிரளயத்திலே அவர்களையும் அவர்களோடு இருந்த மூமின்களையும் காப்பாற்றி ஜோதி என்கின்ற மலையில தரை கட்ட செய்ததும் இந்த நாளில் தான். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள். தன்னோடு இருப்பவர்களை நோன்பு நோக்கும்படி சொல் என்று வரலாறு குறித்திருக்கிறது. அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்டதும் ஹலீல் என்கின்ற பட்டம் அவர்களுக்கு சூட்டப்பட்டதும் நுமரூதுடைய நெருப்பு குண்டத்தில் அவர்கள் தூக்கி எறியப்பட்ட போது அதிலே இருந்து எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் சலாமத்தாக அங்கிருந்து வெளியேறியதும் எல்லாமே இந்த ஆசுராவுடைய தினத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. அதுபோல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானவர்க்கத்துக்கு உயர்த்தப்பட்டு சுவனத்திலே அவர்கள் நித்திய ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உயர்த்தப்பட்டதும் இந்த ஆசுராவுடைய நாளில் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிழை பொறுக்கப்பட்டதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இழந்த ஆட்சி மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதும் இந்த தினத்தில் தான். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய அவரோடு சேர்ந்த பனி இஸ்ரவேலர்களையும் அல்லாஹு தஆலா செங்கடலிலே அவர்களை காப்பாற்றி ஃபிரௌனை அழித்து ஒழித்ததும் இந்த ஆசுராவுடைய தினத்தில் தான். ஈசா அலை இஸ்லாமர்கள் உயர்த்தப்பட்டதும் இந்த ஆசுராவுடைய தினத்தில் தான். யூனஸ் அலை இஸ்லாமர்கள் மீன் வயிற்றிலே விழுங்கப்பட்டு 40 நாட்களுக்கு பிறகு அந்த மீன் வயிற்றில் இருந்து அவர்கள் வெளியில துப்பப்பட்டதும் இந்த ஆசுராவுடைய தினத்தில் தான். இப்படி தொடர்ந்து பலவிதமான நிகழ்வுகள், மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த நாளிலே நடைபெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், கதிமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற போதும் இந்த தினத்தில் அவர்கள் நோன்பு நோற்று வந்திருக்கிறார்கள். ஏன்னா அப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படவில்லை. யூதர்கள் இந்த ஆசுராவுடைய நோன்பை பரவலான நோன்பாகவே அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்தது. வருஷத்தில் அந்த ஒரு நோன்பு அவர்களுக்கு பரந்து அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். மக்காவிலே இருக்கிற குறைசிகளும் இந்த நாளிலே நோன்பு நோட்டு வந்தார்கள். பெருமானார் சல்லல்லாஹு ஹிஜ்ரத்து வருகின்ற வரையிலும் அந்த ஆசுராவுடைய தினத்தினுடைய நோன்பை அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த போது கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத்தை ஆசூரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த போது யூதர்கள் அந்த நாளிலே நோன்பு நாட்டார்கள். கேட்டார்கள், மாஹாதா, என்ன இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். காலு யூதர்கள் சொன்னார்கள், ஆதா யோமுன் சாலிஹுன், இன்றைக்கு ஒரு நல்ல நாள், ஒரு சிறப்பான நாள். ஹாதா யோமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயில மின் அதுவியும், அல்லாஹு தஆலா பனி இஸ்ராயிலர்களை அவர்களது எதிரிகளிடத்திலே இருந்து காப்பாற்றியது இந்த நாளில் தான். கசாமஹு மூசா, அதற்கு நன்றியாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஆசுராவுடைய தினத்திலே நோன்பு நோற்றார்கள் என்று செய்தியை சொன்ன போது கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆனா அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நெருக்கமானவர்கள். எனவே பசாமகு அன்றைய தினத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றார்கள். அமர பிசயாமிஹி, மற்றவர்களின் நோன்பு நோக்கும்படி பெருமானார் சல்லாஹு ஏவினார்கள் என்று இப்னு அப்பாஸ் சொல்லுகிற அந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப யூதர்கள் தங்களுடைய மூதாதையர்களாக இருக்கிற பனீ இஸ்ரவேலர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா காப்பாற்றினான் என்ற நன்றிக்காக வேண்டி மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அந்த காலத்தில் இருந்த பனீ இஸ்ரவேலர்களும் நோன்பு நோற்றதின் பயனாக அதை தொடர்ந்து நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்ற செய்தியை சொன்னார்கள். தாவூத் பின் அலியின் நபிஹி அன் ஜத்திஹி இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்களை தொட்டும் இன்னொரு அறிவிப்பு வருகிறது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொன்னார்கள், சூமு யௌம ஆஷூரா, ஆஷூராவுட தினத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள். வஹாலிஃபு ஃபீஹில் யஹூத, அதே நேரத்தில் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சூமோ கபலஹு யோமன் அவ் பாதஹு யோமன், யூதர்களுக்கு மாறு செய்வது என்று சொல்கிற போது அவர்கள் ஆசுராவுடைய பத்தாம் நாளில் மட்டும்தான் நோன்பு நோட்டார்கள். ஆனால் அதற்கு முன்னால் உள்ள ஒன்பதாம் நாளிலே நீங்கள் நோன்பு நோருங்கள், அல்லது பத்து பதினொன்று ஆகிய பத்தாம் நாளுக்கு பிறகு இருக்கிற ஒரு நாளுக்கும் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வகையில யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரோட ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆண்டு நோன்பு நோற்றார்கள். சஹாபா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்களும் அந்த நாளிலே நோன்பு நோக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் ஒப்பாக ஆகிவிடுகிறோமே என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நாளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் ஒன்பதாம் நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆண்டு அவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை என்றும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான்கு காரியங்களை விட்டதே இல்லை. அதில் ஒன்று சியாம ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு, வல் அஸ்ரி, பத்து நாட்கள் நோன்பு வைப்பது, துல்ஹஜ் மாதத்துடைய ஒன்றில் இருந்து ஒன்பது நாள் வரையிலும் அப்படி அந்த நோன்பு வைப்பது, ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு இருப்பது, மாதத்திலே மூன்று நாட்கள், இதை சல்லல்லாஹு விட்டதே இல்லை. அடுத்து வரகாத்தைனி கபல வரகாத்தி, சுபுஹு ஜமாத் தொழு பரவு தொழுகைக்கு முன்னால் தொழப்படுகின்ற இரண்டு ரக்காத்து சுன்னத் தொழுகையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே விட்டதே கிடையாது என்று அப்சாரல்லாஹர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இந்த நான்கு விஷயங்களும் சுன்னத்தாக இருந்த போதிலும் கூட அது முக்கியத்துவம் வாய்ந்த சுன்னத்தாக நடைமுறையாக இருக்கிறது என்பதனை இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நாள் ஒரு இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான நாள். சாதாரண நாட்களை போல் அல்லாமல் அந்த நாட்களிலே இறைவனுக்கு பிற காரியங்களை அந்த நாளிலே செய்து அந்த நாளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோமானால் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அருள் நமக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுவார்கள், யார் அந்த நாளையில மன் ஔசா அலா அயாலிஹி வாழலவு உயோம் ஆசுரா, ஆசுராவுடைய தினத்தில யார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு
விசாலமான முறையில் வீண் விரயம் இல்லாமல், வரம்பு மீறுதல் இல்லாமல், விசாலமான முறையிலே, தாராளமான முறையில் அவர்கள் குடும்பத்துக்காக வேண்டி செலவு செய்வாரோ, சனத்திகி, அல்லாஹ் அந்த ஆண்டு முழுவதும் அவருக்கு பொருளாதாரத்திலே விசாலத்தை கொடுப்பான், பரக்கத்தை செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸை அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்த நாளிலே செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், ஒன்று அந்த நாளிலே நோன்பு இருப்பது, இரண்டாவது தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி தாராளமாக செலவு செய்வது, மூன்றாவதாக அந்த நாளிலே அதிகப்படியான தான தர்மங்கள் செய்வதும், அதிகப்படியான அமல்களை செய்வதும், இந்த துவா அதிகமாக செய்வதும், இதெல்லாம் அந்த நாளிலே செய்ய வேண்டிய விஷயங்கள். அது அல்லாமல் ஷியாக்களை போல அந்த தினத்திலே சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை நினைவாக கொண்டு தீ மிதிப்பதும், மாலை அடித்துக் கொள்வதும், சட்டைகளை கிழித்துக் கொள்வதும், உடலிலே காயங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் இஸ்லாத்தில் இல்லாத செயல், அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்மதமே கிடையாது. அப்படிப்பட்ட நடைபெறுகிற நிகழ்வுகள் நடைபெறுகிற அந்த இடங்களுக்கு போவதும், அந்த காட்சிகளை பார்ப்பதும் கூட நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. வீணான எந்த செயலும் அந்த நாளிலே ஈடுபடக்கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நாளில் தான் கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னால் எத்தனையோ சம்பவங்கள், மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது. நான் வரிசைப்படுத்தி சொன்னது போல கடைசியிலே துக்ககரமான ஒரு நிகழ்வு அந்த நாளிலே நடைபெற்றிருக்கிற காரணத்தினால், அந்த ஆண்டும் அந்த அதுக்கு பின்னால் வருகிற எல்லா நாளையிலும் அதை துக்கத்தை அனுசரிக்க வேண்டும் என்பது ஒரு மடத்தனமான, முட்டாள்தனமான ஒரு செயலாகும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிலர்களும் அப்படித்தான். தன்னுடைய தந்தையோ தனக்கு விருப்பமானவர்கள் யாராலும் ஒரு பெருநா அன்னைக்கு இறந்து போயிருந்தா, நான் பெருநாவே கொண்டாடுறதில்லை, எப்ப எங்க வாப்பா மூத்தானாரோ அதோடு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு கூட பக்ரீத் வந்தது, பக்ரீத்துக்கு முன்னால் இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்னால் ஒருவர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால், அந்த வீட்டில குர்பான் கொடுக்கலாமா? அவர் இறந்து போய் மூணு நாள் தான் ஆச்சு. சில பேர் வெளியூர்ல இறந்திருக்காங்க, அதுக்கு நீ சம்பந்தமே கிடையாது. அவர் வெளியூர்ல இறந்திருக்கிறார், நான் குர்பான் கொடுக்க நாடி இருக்கிறேன், குர்பான் கொடுக்கலாமா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது. மரணத்திற்கும் நாம் செய்கிற நல்ல காரியங்களுக்கும் முடிச்சு போடுகிற நிலை இஸ்லாத்திலே கிடையாது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கலா கதிர். இங்கே நான் எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறந்த அந்த நாள் அல்லாஹ்வுக்கு பிரியமான நாள். அந்த நாளிலே அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி இருக்கிறார். அதுபோல உங்க வீட்டில யாராகிலும் அந்த ஒரு சிறப்பான நாட்களில் இறந்து போயிருந்தால், பெருநாள் என்பது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு பெறுகிற நாளாகும், அந்த நாள் அல்லாஹ்வுக்கு பிரியமான நாளாகும், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிற நாளாகும். அந்த இடத்துல ஒருவருக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அது நாமும் அதுக்கு ஒத்து போக வேண்டியதான தவிர, அல்லாஹ் அவருக்கு சிறப்பை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எந்த நாளை தேர்ந்தெடுத்தாலும் அந்த நாளில் அவருடைய மரணத்தை வைத்திருக்கிறான் என்று சந்தோஷப்பட வேண்டுமே தவிர, அதை துக்க நாளாக அனுசரிக்க கூடாது. ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிற நேரத்தில், சுஜூதில இருக்கிற நேரத்தில் ரூபு பிரிந்து விட்டது என்று சொன்னால், நம்ம எல்லாம் பெருமையாக பேசிக் கொள்வோம் இல்லையா, சந்தோஷப்படுவோம். அது என்றால் ஒரு நல்ல ஒரு செயல். சுஜூத் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயல். இபாதத்துகளிலே அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால், மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி சிரம் தாழ்த்து செய்கிற அந்த சுஜூது தான். எனவேதான் தொழுகையில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று என்று வைத்துக் கொண்டு அல்லாஹ் சஜிதாவை மட்டும் இரண்டு இரண்டாக வைத்திருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் அதை ரொம்ப விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த செயலை ஒரு மனிதருடைய ரூபு கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால், அது நல்ல நிகழ்வு, நல்ல செய்தி. அதுபோல அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாட்களிலே, ரமலான் மாதங்களிலேயோ, ஈது போன்ற நாட்களிலேயோ, இது மாதிரி மகிழ்ச்சியான தினங்களிலேயோ ஒருவருடைய மரணம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் அவரை விரும்பி இருக்கிறான், அந்த நாளில் அவருடைய உயிரை கைப்பற்றி இருக்கிறான் என்றுதான் விளங்க வேண்டுமே தவிர, அந்த நாளை துக்க நாளாக ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து வருவது என்பது அடி முட்டாள்தனமான செயலாகும். ஷியாக்கள் அதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு எந்த வகையிலும் இஸ்லாமியர்கள் ஒருபோதும் அதற்கு எந்த விதமான ஆதரவு அளிப்பதோ, அதை பார்ப்பதோ, அதற்காக நேரங்களை ஒதுப்பதோ கூடாது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு படிப்பினை
மதீனாவுக்கு போன போது யூதர்களிடத்தில் கேட்டார்கள், எதற்காக நோன்பு நோக்கீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், மூசா அலி இஸ்லாமர்களையும் பனி இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் இந்த நாளிலே காப்பாற்றினான், எதிர்கிடத்திலிருந்து காப்பாற்றினான், எல்லாத்தையுமே அல்லாஹ் காப்பாற்றுவான். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஃபிரௌன் என்பவன் எப்படிப்பட்ட கொடுங்கோலன் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மிகப்பெரிய அழிச்சாட்டியம் செய்தவன். அவனுடைய அழிச்சாட்டியத்திற்கு காரணமாக இருந்தது அவனிடத்தில் இருந்த செல்வமும் அந்த பதவியும் தான். அதுதான் அவனை வரம்பு மீறி வைத்தது. அல்லாஹ் குர்ஆனிலே அவனை பற்றி நிறைய சொல்லி காட்டுவார். எந்த அளவுக்கு அவனுடைய கொடுமைகள் நடந்தது, தன்னை இறைவன் என்று சொன்னான், நான் தான் எல்லா ஆன ரப்புக்கும் உள்ளாகலா உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். அவன் சொல்ற அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு செல்வாக்கை கொடுத்தான். எகிப்தில் இருந்து எத்தியோப்பியா வரையிலும் அவனுடைய ஆட்சி இருந்தது. அந்த பூமி முழுவதுமே தங்கத்தாலும் வெள்ளியினாலும் அல்லாஹால அந்த பூமியை நிரப்பி இருந்தான். அங்கிருந்து சுரங்கங்கள், ஏராளமான சுரங்கங்கள் அவன் தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துக் கொண்டான். அது மட்டுமல்ல, விலை உயர்ந்த கற்களும் அந்த பகுதியில் அதிகமாக சுரங்கங்களாக இருந்தன. அவைகளை அரசாங்க ரீதியாக அவை எடுத்துக்கொண்டு உலகத்திலே மிகப்பெரிய அளவிலே செல்வ சீமானாக வாழ்ந்து வந்தான் அவனும் அவனுடைய கூட்டத்தார்களும். ஆனால் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமர்கள் மிஸ்ரிலே அரசராக இருந்தார்கள். தன்னுடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு மிஸ்ரிலே அவர்கள் அரசாக இருந்த போது, கடைசியில் அவர்கள் ஆட்சியாளராக அதாவது அரசராக இருந்த நேரத்திலே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்கள் கிட்டத்தட்ட 63 பேர்கள் மிஸ்ரிக்கு போனார்கள் பிழைப்பதற்காக வேண்டி. பராதைகளாக பஞ்சம் பிடித்தவர்களாக அங்கே போய் சேர்ந்தார்கள். அல்லாஹ் ஒரு கட்டத்தில் அவர்களை உயர்த்தினான், மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தான், அரசு அதிகாரத்தை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான். கிட்டத்தட்ட மிஸ்ரில் அவர்கள் நல்ல அதாவது வந்தவர்கள், அங்கே பூர்வீகமாக இருக்கக்கூடிய அவர்கள் கிபித்திகள். ஆனால் இவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றார்கள். கடைசியில் அவர்கள் அழிச்சாட்டியம் அதிகமானது. இளையவர்களை அல்லாஹால அங்கிருந்து துரத்தி ஆட்சியிலிருந்து அகற்றி அந்த ஊர்வாசிகளுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், பதவியை கொடுத்தான். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் 63 பேர்கள் போன அந்த 63 பேர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே 6 லட்சம் பேர்களும் கிபித்திகள் என்று சொல்லுகிற அந்த எகிப்திய பூர்வாங்க மக்களுக்கு அடிமைகளை போன்று சேவகம் செய்து கொண்டு வந்தார்கள். மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு நேரத்தில் அந்த பனீஸ் வேலைகளிலிருந்து தான் ஒரு குழந்தை தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என்று விளங்கிய காரணத்தினால் ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் கொன்றான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், ஃபிரௌனுடைய அழிச்சாட்டியம் என்பது சாதாரணமாக அல்ல. வயது நச்சயனாக்கும் நாலு ஃபிரௌனை பனீஸ் வேலைகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களை பார்த்து, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தார்களிடத்திலிருந்தும் நாம் உங்களை காப்பாற்றியதை நினைவு கூர்ந்து வாருங்கள். யசூமூனக்கும் சூழல் அதாத், உங்களை கடுமையான முறையில் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆடு மாடுகளை விட மிக கேவலமாக நடத்தினார்கள். எந்தெந்த வேலைகள் மிகவும் கடினமானதாக இருக்கிறது அத்தனையுமே உங்களின் மீது சுமத்தினார்கள். அது மட்டுமல்ல, இதப்பிபூன் அப்பனாக்கும், உங்கள் ஆண் மக்கள் எல்லாம் அவர்கள் கொலை செய்தார்கள். வயசாகியும் உங்களுடைய பெண்மக்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஏன்னா ஆண் குழந்தைகள் மூலம்தான் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் என்ற காரணத்தினால் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொண்டார்கள். இதாளுக்கும் பலாமே ரப்பிக்கும் அலீம், இதால் உங்களுக்கு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரும் சோதனையாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை இளநீர் செய்வதை போன்று பிறந்த மாத்திரத்திலேயே குழந்தை இந்த பூமியில் விழுவதற்கு முன்னாலேயே அதனுடைய கால்களை பிடித்து தலையை செய்விடுவார்கள். இவ்வளவு கொடுமைகள்லாம் அவர்கள் செய்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அத்தனை பேர்களும் அங்கே சிரமப்பட்டுக் கொண்டிருந்த போது மூசா அலி இஸ்லாமர்களை அல்லாஹ் அனுப்பி ஃபிரௌனுக்கு போதனை செய்ய சொன்னான், உபதேசம் செய்ய சொன்னான். எவ்வளவு உபதேசம் செய்தும் அவன் அதற்கு கட்டுப்படவில்லை. கடைசியில் மூசா அலி இஸ்லாமர்கள் நொந்து போய்விட்டார்கள். மிகப்பெரிய அளவில் மனவேதனை அடைந்தார்கள். அவர்களுக்கு இருந்த கோபம் என்னவென்று சொன்னால், தன்னை இறைவன் என்று சொல்கிறானே அப்படிங்கிற ஒரு ரோஷம். மற்றவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா அரிச்சாத்தியமும் நடக்கிறது, ஆனால் தன்னை இறைவன் என்று சொல்கிறார்.
மூசா, மூசா அலை இஸ்லாம் அவர்கள் துஆ கேட்டார்கள், ரப்பனா உன்னுடைய இரட்சகனே, இன்னக்க ஆதைத்து ஃபிரௌன உமலஹு ஜீனத்தம் அம்பாலன் ஃபில் ஹயாத்தி துன்யா, அந்த ஃபிரௌனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து விட்டாய், நிறைய அலங்கார பொருள்களை கொடுத்து விட்டாய், இந்த உலக வாழ்க்கையிலே அவன் என்னென்ன வேண்டுமோ அத்தனையுமே அவன் அவனுக்கு நீ வசதி செய்து கொடுத்து விட்டாய். அதன் காரணமாக ரப்பனா யுமில்லுவன் சபீலிக்க, உன்னுடைய நேரான பாதையை அவன் வரவிடாமல் அந்த செல்வங்களும் அந்த அலங்கார பொருள்களும் அவனை தடுத்து விட்டன. மறைச்சிடும் செல்வம் என்பது இறைவனை மறைத்துவிடும். சொந்த பந்தங்களை மட்டும் மறைக்காது, எல்லாத்தையுமே மறைச்சிடும். அளவுக்கு மீறிய செல்வம் வந்துவிட்டது என்று சொன்னால் யாரையுமே தெரியாது, அல்லாஹ்வையும் தெரியாது. அந்த கட்டத்துக்கு அவன் போய்விட்டான். இந்த உலகத்திலே செல்வத்தின் மூலம் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம், அதிகாரம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்ற நிலைக்கு போய்விட்டான். எனவே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பதவியும் அந்த செல்வமும் அவனை நேரான வழியை விளங்க முடியாத அளவுக்கு தடுத்து வைத்து விட்டது. எனவே ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, இத்திமிஸ் அலா அம்பாலிகம், அவருடைய செல்வத்தை எல்லாம் அழித்து விடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடியாத கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்திக்கிறார்கள், அவருடைய செல்வங்களை எல்லாம் நீ அழித்து விடு. அதே போல அலா குழுவையும் அவருடைய கல்புகளிலே நீ முத்திரையை கடினமாக்கிவிடு, இருதயங்களை கடினமாக்கிவிடு. பல அலுமினோ ஹத்தா யரவுல் அதாபல் அலீம், ஒருபோதும் கடினமான வேதனை இறங்குகிற வரையிலும் அவர்கள் உண்மையை விளங்க மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஆமீன் என்று சொன்னார்கள். ஆமீன் என்று சொல்லுகிற வழக்கம் நபிமார்கள் காலத்தில் எப்போதிருந்து இருக்கிறது, இன்றைக்கு நேற்று ஏற்பட்டதல்ல. கூட்டு பிரார்த்தனை என்பதும் ஒருவர் துஆ செய்கிற போது ஆமீன் என்று சொல்லுகிற வழக்கமும் எப்போதிலிருந்து இருந்து வந்திருக்கிறது. ஆமீன் சொன்னார்கள் எப்படி நமக்கு விளங்குகிறது என்று சொன்னால், கால அல்லாஹ் சொல்லுகிறான், கது உஜிபத் தாவத்துக்குமா, உங்களுடைய இரண்டுமே ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒருத்தர் தான துஆ கேட்டாரு, ஏன் இரண்டு பேருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஒருத்தர் கேட்ட துஆவுக்கு ஒருத்தர் ஆமீன் என்று சொல்லுகிற போது இரண்டு பேர்களும் கேட்ட துஆவாகத்தான் அது கருதப்படும். இமாம் துஆ ஓதுகிற போது ஒரு 1000 பேர் ஆமீன் என்று சொன்னால் அந்த 1000 பேரும் துஆ கேட்டதாகத்தான் பொருள். இதுல நான் வந்து ஆமீன் சொல்ல மாட்டேன், கையை அந்த மாட்டேன், உட்கார்ந்து இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை புறக்கணிக்கதாக அர்த்தம். நிறைய பேர் துஆ கேட்கிற போது கையாண்டது மட்டுமல்ல, ஆமீன் சொல்லாது இருக்கிறது மட்டுமல்ல, வெளியே போயிடுறாங்க. ஏன்னா அது பெரிய பாவமான காரியம். துஆ கேட்கறது, இமாம் ஒருத்தர் துஆ கேட்கிற போது ஆமீன் என்று சொல்வது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல், விதத்தான செயல், பாவமான செயல் என்பதாக கருதுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா அலை இஸ்லாமுடைய துஆ கேட்கிறார்கள், ஹாரூன் அலி இஸ்லாம் ஆமீன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பதில் சொல்கிறான், கால கது உஜிபத் தாவத்துக்குமா, உடைய ரெண்டு பேருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபர்ஸ்ட் தகீமா, நீங்க உங்களுடைய விஷயத்திலே உறுதியாக இருங்கள், ஒருபோதும் அவருடைய இடையூறுகளுக்கும் அவருடைய தொல்லைகளுக்கும் நீங்கள் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள், நேரான பாதையிலே உறுதியாக இருங்கள். அறியாத மக்கள், விளங்காத மக்கள் இருக்கிறார்களே, அவருடைய பாதையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இதுபோல முட்டாளை உலகம் இருக்கிற வரையில் வந்து கொண்டுதான் இருப்பார்கள், அவருடைய வழியை பின்பற்றாதீர்கள். உங்களுடைய மார்க்கத்திலே, உங்களுடைய வழியிலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு சொன்னான். அதற்கு பிறகு வஜாவசனாபிபனி இஸ்ராயல் பஹரன், நாம் பனீஸ்ரவேலர்களை கடல் வழியாக அவர்களை நாம் காப்பாற்றினோம். சாத்துபாகும் அதுவன் பிறவுனும் அவனுடைய பட்டாளமும் பனீஸ்ரவேலர்களை தொடர்ந்து வந்தபோது எதற்காக வந்தார்கள் என்று சொன்னால், பகையின் காரணமாக, ஐச்சாக்கியத்தின் காரணமாக அவர்களை தொடர்ந்து வந்தபோது வந்தார்கள். ஹத்தா இது ஆதரக்கும் ஒருவர் அந்த கடல் அவர்களை மூழ்கின்ற வரையிலும் அவர்களை தொடர்ந்து வந்தார்கள். அல்லாஹ் சரித்திரத்தை திருமறையிலே சொல்லிக்காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, மூசா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பனீ இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர்கள். ஒரு நாள் நாங்கள் ஊருக்கு வெளியிலே நடக்கிற திருவிழாவில் கொள்ள போகிறோம் என்பதாக சொல்லி கிபத்திய இடத்திலிருந்து நகைகள் எல்லாம் வாங்கி கொண்டு இரவோடு இரவாக அவர்கள் தப்பித்து பைத்துல் முக்கத்தஸ் இருக்கின்ற ஜெருசலத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு புறப்படுகிறார்கள். அல்லாஹ் தாலாவுடைய பாதையை திருப்பி விட்டால் செங்கடலுக்கு வந்து முட்டிவிட்டார்கள். இதற்கு பிறகு அங்கே பார்த்தால் இரண்டு பக்கமும் அவர்கள் இருக்குகின்ற இரண்டு பக்கங்களிலும் மலை எதிரே கடல் இருக்கிறது. பின்னால் ஃபிரௌன் விவரம் தெரிந்து அவருடைய படையோடு வந்து கொண்டிருக்கிறார். அந்த படையில் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்று கணக்கு தெரியவில்லை. தப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிறது குதிரை படை மட்டும் 100,000 பேர், ஆனால் ஃபிரௌனுடைய படை பலம் 16,000,000 இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக அத்தனை பேர்களும் சேர்ந்து வந்து 6,000,000 பேர்களையும் துவசம் செய்வதற்காக வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மரண பீதி வந்துவிட்டது. ஃபிரௌன் படையும் வருகிறது, எதிரே கடல் இருக்கிறது, எப்படி மூசா நம்மை காப்பாற்ற போகிறார் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச ஆரம்பித்தார்கள். பேசாம எங்களை அங்கு விட்டிருந்தா ஏதோ அவனுக்கு ஊழியம் செய்தாலும் எங்க காலத்தை கழிச்சிருப்போம். இப்ப வந்து எங்களை இந்த மாதிரி இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, நாங்க என்ன செய்ய முடியும்? இப்ப எங்களை அவங்க கையில கடிச்சாங்க, அவன் சும்மா விடுவானா என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், கவலைப்படாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த தடியை வைத்து அவர்களுக்கு வைத்திருந்த தடியை வைத்து கடலை அடிக்க சொன்னான். கடல் பிளந்தது, 12 பிளவுகளாக பிரிந்தது. அந்த 12 பிளவுகளிலும் அந்த 12 பனி இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த 12 கூட்டத்தார்கள் அதிலே கடந்து போனார்கள். அந்த நீரை அல்லாஹ் தஆலா பனிக்கட்டியை போன்று ஆக்கிவிட்டான். கடல் இல்ல இருக்கிற ஆழத்திலே இருக்கிற அந்த தரையை ஈரமே இல்லாத அளவுக்கு காய வைத்து விட்டான். போகிற போது ஒவ்வொருத்தரும் அடுத்த கூட்டத்தார்களை சந்திப்பதற்காக வேண்டி அந்த தண்ணீரிலே ஜன்னல்களை போன்றும் அல்ல அமைத்துக் கொடுத்தான். ஆக இவர்கள் அத்தனை பேர்களும் 6,000,000 பேர்களும் இந்த கரையிலே இருந்து அந்த கரைக்கு அவர்கள் கடந்து விட்டார்கள். ஃபிரௌன் அப்போதுதான் கடைசியாக வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு அவர்கள் கடைசியாக போகிறார்கள். ஃபிரௌன் வந்து பார்க்கிறான், கடல் பிளந்திருக்கிறது. அவனுக்கு பீதி ஒரு பக்கம், இது எப்படி உள்ள போறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு கண் முன்னே மரணம் தெரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே சத்தியம் இருக்கிறது என்று அவன் அந்த நேரத்தில் விளங்கிக் கொண்டான். இருந்த போதிலும் கூட தன்னுடைய அகங்காரத்தை விடாமல் தன்னுடைய கூட்டத்தாரர்களிடத்திலே சொன்னான், பார்த்தீர்களா, நான் உயர்ந்த இறைவன், நான் தான் அல்லாஹ். என்னை புறக்கணித்துவிட்டு அவர்கள் ஓடுகிற காரணத்தினால் அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி கடலும் கூட எனக்கு வழிவிடுகிறது என்று சொன்னான். ஆனால் இறங்குவதற்கு அவனுக்கு மனசு வரல, தாமதித்து நின்று கொண்டே இருந்தான். பின்னால் இருக்கின்ற வீரர்கள் எல்லாம் இறங்கல் கடந்து போகலாம், இறங்குங்கள் என்று சொல்கிறார்கள், யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமர்களை அனுப்பினான். அவர்கள் பெண் குதிரையிலே சவாரி செய்து வந்தார்கள். ஃபிரௌன் இருந்தது ஆண் குதிரை. பெண் குதிரை கனைத்துக் கொண்டே உள்ளே இறங்கிய போது அதன் மீது ஆசை கொண்ட ஆண் குதிரையும் ஃபிரௌனை சுமந்திருக்கிற ஆண் குதிரையும் உள்ளே இறங்கியது. தலைவன் போய்விட்டானே என்று சொல்லி அவர்கள் அத்தனை பேர்களும் உள்ளே இறங்கினார்கள். உள்ளே இறங்கி கடல் நடுவிலே வருகின்ற நேரத்திலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறு உத்தரவு போட்டான். நீங்கள் வைத்திருக்கிற தடியை கொண்டு இந்த கடலை அடித்து விடுங்கள் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை தண்ணீரிலே அடித்தார்கள். தண்ணீர் முழுமையாக மூடிவிட்டது. எத்தனை 100,000 பேர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பு தெரியவில்லை. அத்தனை பேர்களும் அந்த கடலிலே மூழ்கி இறந்து போனார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், قال آمنت فرعون சொன்னான், آمنت لا اله الا الذي آمنت به بنو اسرائيل وانا من المسلمين. மூழ்கி உயிர் போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே ஃபிரௌன் சொன்னான், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிறேன். எந்த அல்லாஹ்வை பனி இஸ்ரவேலர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்களோ அந்த அல்லாஹ்வை நான் முழுமையாக ஈமான் கொண்டேன். ஆனா மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன் என்று அந்த நேரத்திலே அவன் சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களிடம் வந்து சொல்வார்கள், ஃபிரௌன் மௌனம் எடுக்கப்படுகின்ற நேரத்தில் என்னை நீங்கள் பார்த்திருக்க வேண்டுமே, நான் என்ன செய்தேன் தெரியுமா? அவன் இப்படி சொன்னான், அல்லாஹ் நான் உன்னை ஈமான் கொள்கிறேன், பனீஸ்ரவர்கள் கொண்டிருக்கிற அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு முறை சொன்னான், இரண்டு முறை சொன்னான், மூன்று முறை சொன்னான். எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, எங்க அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவானோ, இவன் மீது இறக்கப்பட்டு விடுவான். வந்தானோ என்று நான் அஞ்சி கடலில் இருக்கிற அந்த சகதியை எடுத்து அவனுடைய வாயிலே நான் திருப்பி வைத்து விட்டேன். அதற்கு பிறகு அவன் உள்ளே மூழ்கி விட்டான் என்று ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். கேட்டுட்டே இருந்தா பிறவனுக்கு கூட மன்னிப்பு கிடைத்து விடும். பிறவனுக்கு கூட எவ்வளவு அடிச்சாட்டியம் செய்தவன் அந்த மாதிரி எல்லாம் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. அவ்வளவு அடிச்சாட்டியம் செய்தவன் அல்லாஹ்வுக்கு நிகராக தன்னை இந்த உலகத்தில் அவன் பறைசாற்றி கொண்டு வந்தவன், அவனுக்கே மன்னிப்பு கிடைத்திடும் என்று சொல்லி ஒன்றுமில்லாத ஏழைகளாக இருக்கிற நம்முடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டானா? ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லி காட்டினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ் அசைத்த கபுல் ஒக்குன் முப்சிதீன், ஏப்பா அல்லாஹ்விடத்திலே திருந்துவதற்கு இதுதான் சந்தர்ப்பமா? இதற்கு முன்னால் நீ அறி வரம்பு மீறி கொண்டு வந்தாயே, மாறு செய்து கொண்டு வந்தாயே, குழப்பவாதிகளிலே நீயும் ஒருவனாக இருந்தாயே, கடைசியில வேதனை வந்த பிறகு வேதனை கண்ணால் கண்ட பிறகுதான் உனக்கு திருந்துவதற்கு நேரமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுபோலத்தான் அல்லாஹ்வுடைய வேதனை வந்த பிறகு ஒரு மனிதன் திருந்துகிற போது அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது வருவதற்கு முன்னாலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும் என்று செய்து நமக்கு இங்கே புரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் அழிக்கப்பட்டு அவருடைய ஜடலம் இன்றைக்கு கூட பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான், உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம், உனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு அது ஒரு அட்டாட்சியாக இருக்கும் என்பதற்காக வேண்டி உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்னான். மனிதர்களிலே அதிகமானவர்கள் நம்முடைய அட்டாட்சிகளின் மீது மறக்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போனவன் உடல் அவருடைய உடல் கடலுக்கு மேற்புறத்திலே ஒதுங்கியது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய கூட்டத்தார்களிடத்திலே ஃபிரௌன் இறந்து விட்டான் என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்தார்கள் நம்பவில்லை, ஃபிரௌன் எப்படி அவன் ஆண்டவனாயிட்டு அவன் எப்படி இறக்க முடியும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு இருந்தான். அந்த மக்களும் நம்பி இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை காப்பாற்றுகிற போது அந்த 600,000 பேர்கள் இருந்தார்கள். அந்த 600,000 பேர்ல 3 பேர் தான் மூமின்கள் இருந்தார்கள். பாக்கி எல்லாம் ஃபிரௌன் வந்து அல்லாஹ் ஏத்துக்கிட்டவங்க தான், அவங்க நம்பவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சொல்லியும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ்வால் அப்போதே அந்த உடலை மேட்டு பகுதியாக இருக்கிற ஒரு இடத்திற்கு அதை கரை ஒதுங்க செய்தான். அவன் போட்டிருந்த உடைகளோடு அடிதனங்களோடு ஆயுதங்களோடு அவன் வெளியிலே கிடந்தான். அதை பார்த்த பிறகுதான் ஃபிரௌன் இறந்து விட்டான் என்று அந்த மக்கள் நம்பினார்கள். அதற்கு பிறகு அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டு இன்றைக்கு கூட எகிப்தில் இருக்கிற கெய்ரோவில் இருக்கிற மியூசியத்தில் அதை வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சில பேர்களை சில அரிச்சாட்டியக்காரர்களின் மூலம் இஸ்லாத்திற்கு ஹிதாயத்தை கொடுப்பார். அரிச்சாட்டியை செய்யட்டும், அந்த அரிச்சாட்டியத்தின் காரணமாக இஸ்லாம் வளரும், அல்லாஹ் விளங்கிக் கொள்கிற தன்மை ஏற்படும். அப்படித்தான் ஃபிரௌன் உடலை ஆராய்ச்சி செய்வதற்கு அவரை முனைந்த மாரிஸ் புதல் என்று சொல்கிறார், மிகப்பெரிய மருத்துவ ஆராய்ச்சியாளர். அவர் அந்த உடலை கண்டெடுத்து இத்தனை வருஷங்களுக்கு முன்னால் உள்ளது என்பதனை மனிதர்களில் இருக்கக்கூடிய கார்பன் என்று சொல்கிற ஒன்றின் மூலமாக அதை நிரூபணம் செய்து இத்தனை வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் என்பதாக நிரூபணம் செய்து இதை பற்றி என்ன குறிப்பிருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அந்த ஆராய்ச்சியினுடைய கூடத்திலே ஒரு மனிதர் சொன்னார், இது விஷயமாக முஸ்லிம்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஃபிரௌன் என்று சொல்கிற ஒரு ஜடலம் அது பாதுகாக்கப்படும் என்ற செய்தியினை முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது மாரிஸ் புகையில் கிறிஸ்துவை சேர்ந்தவர், மதத்தை சேர்ந்தவர் நம்பவில்லை. அவர் சொன்னார், முஸ்லிம்களுக்கு இந்த செய்தி எப்படி தெரியும்? இது 5000 வருடங்களுக்கு முன்னால் இறந்த ஒரு உடல், 1400 வருஷத்துக்கு முன்னால் தான் இஸ்லாம் தோன்றி இருக்கிறது, அவர்கள் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார். கடைசியில் ஒரு விதமாக இதை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார், அதற்கு விடை கிடைக்கவில்லை. அங்கிருந்து ஆராய்ச்சியை முடித்துக் கொண்டு அந்த உடலை கெய்ரோவுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனால் இவரை இந்த உடல் எப்படி இவ்வளவு நாள் இப்படி இருக்கிறது, ஆள் கடலிலே மூழ்கிய உடல் போன்று தெரிகிறது, ஆனால் இத்தனை நாளும் இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி அது சம்பந்தமாக தூக்கமின்றி அவர் மிகவும் அந்த கவலையில் இருந்து கொண்டிருந்தார். அந்த நாளிலே சவுதி அரேபியாவிலே ஒரு மிகப்பெரிய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் சார்பாக ஒரு மாநாடு நடைபெற்றது. அதற்கு மாரிஸ் முகையில் போயிருந்தார்.
அப்போது அவர் பிரவுனுடைய உடலை சம்பந்தமாக அவர் ஆய்வு செய்த அந்த ஆய்வறிக்கையை அந்த கூட்டத்திலே வாசித்து காட்டினார். அப்படி வாசித்து காட்டிய போது அங்கே இருந்த ஒரு காரி, சவுதி நாட்டை அரபு நாட்டை சேர்ந்த ஒரு காரி இந்த வசனத்தை ஓதினார். மக்களுக்கு படிப்பனையாக உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அந்த வசனத்தை ஓதி காட்டுவதற்கு விளக்கம் சொன்ன போது அத்தனை கூட்டத்துக்கு மத்தியிலே எழுந்து மாரிசு புகை சொன்னார், நான் இன்றையிலிருந்து இஸ்லாம் ஆகிவிட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், குரானை முழுமையாக நான் நம்புகிறேன், எந்த இடத்திலும் கிடைக்காத செய்தி எனக்கு குரானில் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு முஸ்லீம் ஆனார். அவர்தான் முதல் முதலில் திருமறையை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அதுவரையிலும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படவில்லை. அது மட்டும் அல்ல, 6666 வசனங்களுக்கும் மருத்துவ ரீதியான விளக்கத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒருவருடைய உடலின் மூலமாக இறந்து போன ஒரு பிணத்தின் மூலமாக கூட அல்லாஹ்வுக்கு ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியும். அப்ப அழிச்சாட்டுக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் எவ்வளவு எந்த காலத்திலே இருந்தாலும் கூட அது இஸ்லாத்திற்கு ஆதரவுதான தவிர இஸ்லாத்துக்கு நஷ்டம் இல்லை. நஷ்டம் ஏற்படும் போது தோன்றும், ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் அதன் மூலம் வெற்றியை தருவான். எனவே அந்த நினைவுகள் எல்லாம் சின்னத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த நாளில நாம் முழுமையாக அந்த நாளை பயன்படுத்திக் கொண்டு படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு திருமறையில இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டி படிப்பினை ஏற்படுத்துகிறானோ அந்த படிப்பினை நாம் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த ஆண்டை நாம் வரவேற்போம். வல்ல ரஹ்மான் இந்த ஆண்டினுடைய எல்லா விதமான நலன்களையும் எல்லா விதமான அல்லாஹ்வுடைய நியமத்துகளையும் பெறுகிற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. சுண்ணத்தோடு கொள்ளுங்கள்.